வணக்கம் நேர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று புதுக்கோட்டை எழுத்தாளர் திருமதி மா பாண்டிசெல்வம் அவர்கள் தவம் என்ற புத்தகத்தை பற்றிய பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காக தற்போது நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கேட்க இருக்கக்கூடிய நூல் விமர்சனம் எழுத்தாளர் செம்பை மணவாளன் அவர்கள் எழுதிய தவம் என்ற சிறுகதை நூல். இந்நூல் 113 பக்கங்களை கொண்டதாக உள்ளது. இதில் 13 சிறுகதைகள் உள்ளன. பாவை பப்ளிகேஷன்ஸ் நிறுவனத்தார் பதிப்பிட்டுள்ளனர். மிக பெரும் எழுத்தாளர் பொன்னீலன் அவர்கள் பாராட்டுரை எழுதியுள்ளார். மேலும் மிக பெரும் எழுத்தாளர் தனுஷ்கோடி ராமசாமி அவர்கள் 300 எழுதி பெருமை சேர்த்துள்ளனர். மேலும் இந்நூலை நாம் வாசிப்பதற்கு முன் வாசல் என்ற தலைப்பில் ஒரு சிறுகதையை நமக்கு அளிக்கிறார்கள். அந்த கவிதை இதோ: தகுந்த நிலமறிந்து தேர்ந்த விதை தேர்ந்து பதியமிட்டு தளிர் கரங்களால் நீர் பார்த்து செடியாகி கொடியாகி பூத்த மலர் அல்ல. தகுந்த நிலமறிந்து தேர்ந்த விதை தேர்ந்து பதியமிட்டு தளிர் கரங்களால் நீர் பார்த்து செடியாகி கொடியாகி பூத்த மலர் அல்ல. காற்றில் விதை பறந்து எப்படியோ மண் புகுந்து என்றோ பெய்த மழையில் முளைவிட்டு செடியாகி கொடியாகி பூத்ததிந்த மலர் இதன் மனமும் குணமும் மலரின்னும் அறியவில்லை. காற்றில் விதை பறந்து எப்படியோ மண் புகுந்து என்றோ பெய்த மழையில் முளைவிட்டு செடியாகி கொடியாகி பூத்ததிந்த மலர் இதன் மனமும் குணமும் மலரின்னும் அறியவில்லை என்று செம்பை மணவாளன் அவர்களது இலக்கிய பண்பை, அவரது இலக்கிய தரத்தை கூட்டுவதாக மிகச்சிறந்த அருமையான கவிதை ஒன்றின் மூலமாக இந்நூலில் நாம் பயணிக்க இருக்கிறோம். செம்பை மணவாளன் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் செம்பாட்டூர் ஊரை சார்ந்தவர். கட்டிட தொழிலாளியாக வாழ்ந்த இவர் மிக பெரும் எழுத்தாளராக இலக்கியத்தில் தனது பணியை முத்திரையை பதித்தார். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற புதுக்கோட்டை மாவட்ட செயலாளராகவும் மாநில குழு உறுப்பினராகவும் இவர் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறார். 1969 முதல் அவர் தனது எழுத்து பணியை தாமரை இதழ் மூலமாக தொடங்கினார். இடதுசாரி சிந்தனை கொண்ட பல்வேறு கவிதைகள், தத்துவ பாடல்கள், சிறுகதைகள், திரை இசை பாடல்கள் என பல்வேறு இலக்கிய முகங்களை கொண்டவராக திகழ்ந்துள்ளார். இவரது மனைவி காவேரி அம்மாள், பிள்ளைகள் முருகானந்தம், கண்ணன், கலைமணி, கவிதா. இவர்களுள் செம்பை முருகானந்தம் அவர்கள் போன்சாய் மரங்கள் என்ற மிக அருமையான ஒரு சிறுகதை தொகுப்பை வெளியிட்டுள்ளார். போன்சாய் மரங்கள் என்ற அந்த சிறுகதை தொகுப்பை நாம் முன்னரே நூல் விமர்சனத்தில் பார்த்துள்ளோம். அதில் போன்சாய் மரங்கள் என்ற சிறுகதைக்காக கல்கி இதழில் ரூபாய் 10,000 முதல் பரிசை தட்டி சென்றார் திரு செம்பை முருகானந்தம் அவர்கள். அவர் திருச்சியில் பிரபல கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இத்தகைய அருமையான குடும்பத்தை கொண்ட செம்பை மணவாளன் அவர்கள் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். 4 முறை சிறுகதைக்காகவும் 1 முறை கவிதைக்காகவும் மாநில விருதுகளை பெற்றிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் தமிழறிஞர் விருது, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற வாழ்நாள் சாதனையாளர் விருது, புதுக்கோட்டை புத்தக திருவிழா வாழ்நாள் சாதனையாளர் விருது, வாசகர் பேரவை விருது, அம்பிகா அறக்கட்டளை விருது, சிவாஜி சமூக நல பேரவை விருது என பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள இவர் 2024 இயற்கை எய்தினார். அவருக்கு பிறகு அவரது செம்பை மணவாளன் நினைவு அறக்கட்டளை என்பதை நிறுவி அதன் மூலமாக சிறுகதை போட்டிகள் கலை இலக்கிய பெருமன்றம் மூலமாக இணைந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சிறுகதை நூல் தலைப்பு தவம்ங்கிற அந்த தலைப்புலேயே வந்து ஒரு சிறுகதை இருக்குது. மிக சிறப்பான சிறுகதை. உப்புக்கார செட்டியார் ஒருத்தரோட வாழ்க்கையை சொல்கிற ஒரு சிறுகதையாக அது அமைஞ்சிருக்கு. உப்புக்கார செட்டியார், அதாவது உப்பு விற்று பிழைக்கிறவர். அவருக்கு அந்த பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கெல்லாம் மாட்டு வண்டியில் போய் உப்பு விற்றுட்டு வர்றவர். அப்படி அவர் உப்பு விற்க போகையில் வந்து வெறும் காசுக்கு மட்டும் உப்பு விற்காமல் நெல், சோளம் இந்த மாதிரி தானியங்களை கொடுத்தும் நிறைய பேர் வாங்குவாங்க. அதே மாதிரி புளி இந்த மாதிரி பொருட்கள், புளிய விதை இந்த மாதிரி பொருட்களை கொடுத்து அவங்க உப்பு வாங்குவாங்க. அந்த உப்புக்கார செட்டியார் வந்து காலையில் விடிய காலையில் எழுந்திரிக்கிறாரு. எழுந்திரிச்சு பார்த்தா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயிலை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சங்கடப்படுறாரு. அதாவது இப்படி வெயிலில் எப்படி நம்ம வேலைக்கு போகிறது, காலையில் இப்படி வெயிலாக இருக்கே, இந்த வெயிலில் எப்படா போகிறதுன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சரி வேறு வழி இல்லை, நம்ம பொழப்புக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தொழிலுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறார். தொழிலுக்கு அவரோட பை ஒன்று, ஜோல்னா பை ஒன்று வச்சுருக்காரு. அந்த பையோட இது கைப்பிடி பார்த்திங்கன்னா அது என்னென்னா கத்தாழ நாரில் கட்டப்பட்ட கைப்பிடி. அவ்வளோ ஏழ்மையான வாழ்க்கை தான் உப்புக்கார செட்டியாரோட வாழ்க்கை. அந்த பையை வந்து அவர் லாவகமாக தோளில் மாட்டிக்கிட்டு அவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து அவங்க வீட்டில் உள்ள ஒரு மாடு, காளை மாடு, தொத்தல் மாடு மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க வாழ்கிறதுக்கே சாப்பாட்டுக்கே கஷ்டம். அப்படி இருக்கு இல்லை, அவங்க அந்த மாட்டுக்கு வைக்க வாங்கி போடுறதோ மற்ற பொருட்கள் வாங்கி போடுறதோ இன்னும் கஷ்டங்கிறதுனால அவங்களோட சேர்ந்து மாடும் ஏழ்மையான நிலையில் இருக்குது. அப்போ அந்த மாடை, ஒத்த மாடு, அந்த ஒத்த மாட்டு வண்டியில் தான் அவர் உப்பு போய் விற்கணும். அந்த ஒத்த மாடை அடித்து எழுப்புறாரு நல்லக்கண்ணு, அந்த மாடு பேர் நல்லக்கண்ணு. எந்திரா எந்திரான்னு அடித்து எழுப்புறாரு. அதை பார்த்துட்டு அவங்க மனைவி செல்லப்பாக்கியம் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று தான் நிற்கிது கடைசியாக, எனக்கு கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா வந்து கொடுத்த பசுமாட்டில் பசுமாடு கொடுத்தாரு. அந்த பசுமாட்டில் பசுமாடு போட்ட கன்றுக்குட்டி எல்லா மாடுகளாகி எல்லாத்தையும் விற்றாச்சு. கடைசியாக நிற்கிறது இந்த ஒரு ஒத்த மாடு தான், அதுவும் எலும்பு தோலுமாக நிற்கிது, அதை போய் இப்படி அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி வந்து கோச்சுக்கிறாங்க அவங்க மனைவி. அதை பார்த்துட்டு அந்த உப்புக்கார செட்டியார் இலக்காரமாக பேசுகிறாரு. என்ன அப்படின்னா, உங்கள் அப்பா என்ன பெரிய யானை குதிரைன்னு ரொம்ப அனுப்பிட்டாரா, கொடுத்தது இந்த ஒத்த மா ஒரு மாடு, இதுக்கு இவ்வளோ இது பண்ணிக்கிறீன்னு சொல்லி அவங்க மனைவியை கிண்டலாக பேசுகிறாரு, கிண்டலாக கோபமாக பேசுகிறாரு. பேசிவிட்டு அவர் அந்த மாடை தட்டி எழுப்புறாரு. எந்திரி நல்லக்கண்ணு எந்திரி அப்படின்னு சொல்லி அதட்டி எழுப்புறாரு. அப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, சரி சரி இன்றைக்கி நீங்கள் ஒன்றும் எங்கேயும் வேலைக்கெல்லாம் போவேணாம், இன்றைக்கி நம்ம மூத்த பொண்ணுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றணும், பெரிய பொண்ணாயிட்டா அதனால் இன்றைக்கி தண்ணி ஊற்றுற நாள், அதனால் தலைச்ச பொண்ணுக்கு தண்ணி ஊற்றணும், நீங்கள் அதனால் இன்றைக்கி வேலைக்கெல்லாம் போவேணாம், மாடை அங்கிட்டு ஓரமாக கட்டிட்டு ஏதாவது வைக்க கொஞ்சம் அள்ளி போட்டுட்டு வீட்டில் இருங்க அப்படின்னு செல்லப்பாக்கிய சொல்கிறாங்க. உடனே இந்த உப்புக்கார செட்டியார் வந்து வேகமாக மறுக்கிறார் அதை. அதெல்லாம் வேணாம் வேணாம், இன்னும் பொருளெல்லாம் தான் வாங்கி கொடுத்துட்டேன் எல்லாமே. அப்புறம் என்ன, அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டு தான், லைட்டு வேணும், அது இரவு நேரத்தில் சாயந்தரத்துக்கு மேலே நடக்கிற ஃபங்க்ஷன்னால் அதனால் நான் வந்து பெட்ரோமாக்ஸ் லைட்டு தான் பக்கத்து வீட்டில் கடன் கேட்டுட்டேன் சொல்லிட்டேன், அதனால் வேறு ஒன்றும் தேவையில்லை, நான் எப்பவும் போல் வேலைக்கு போயிட்டு வரேன், நீ பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அந்த அம்மாவும் சொல்லி பார்த்துட்டு அவர் கேட்காம இருக்கவும் சரி சாயந்தரமாவது சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ உப்புக்கார செட்டியார் வந்து அவரோட தொழிலுக்கு ஆயத்தமாகிறார். அவரோட அந்த கோணி சாக்குகள் பை எல்லாத்தையும் அந்த வண்டியில் எடுத்து போடுறாரு. அந்த உப்பு சாக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாரு. நாலஞ்சு அறைகள் உள்ள மாதிரி பை அவர் சோழ்நா பை அவர் தோளில் மாட்டியிருக்கிறது. அதே இல்லாமல் சின்ன சின்ன சாக்குகள்லாம் வச்சுருக்காரு தானியங்கள் எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு. இது மாதிரி ஏற்பாடுகளோடு அவர் வந்து அந்த மாட்டை பிடிச்சி கட்டிக்கிட்டு மாட்டை ஓட்ட ஆரம்பிக்கிறார். அந்த வண்டி மாட்டு வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறார். வண்டியில் மட்டும் ஏறிட்டார்னா அவர் வந்து ராஜா மாதிரி அவரை நினச்சிக்குவார். எல்லா ராஜாவெல்லாம் தோத்துடணும் அந்த மாதிரி பயங்கரமாக விசில் அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு. அந்த பாடல்கள் எல்லாமே வந்து சமூக பாடல்களாக இருக்கும், சில நேரம் தத்துவ பாடல்களாக இருக்கும், சில நேரம் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷ பாடல்களாக இருக்கும். இப்படி ஏகப்பட்ட பாடல்களை அவர் பாடிக்கிட்டு ரொம்ப இந்த உலகத்திலே அவர் தான் சந்தோஷமான ஆளுங்கிற மாதிரி அவர் அவரோட தொழிலையும் அவரோட மகிழ்ச்சியையும் ஒன்றா அந்த மாதிரி அவர் போவார். அது மாதிரி அவர் அந்த தொழிலுக்கு போகிறார். போயிட்டு பக்கத்து ஊருக்கு போகிறாரு. அப்போ போயிட்டு அங்கே உள்ள மக்களை எல்லாம் அவர் உப்போன்னு கத்துனார்னா அங்கே உள்ள ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே அவரோட சத்தம் கேட்டுரும் ஊர் மக்களுக்கு. அந்த மாதிரி அவர் சத்தம் போடுவார். அவரோட வண்டி வந்துட்டாலே சின்ன குழந்தைங்க எல்லாரும் ஆர்வமாக ஓடி வருவாங்க. ஓடி வந்து அவர் உப்பு அள்ளி போடுறத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நிற்பாங்க. வண்டியை பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க. மாட்டை தொட்டுக்கிட்டு நிற்பாங்க. இப்படிலாம் அவர்கிட்ட பாசமாக இவரும் அந்த குழந்தைங்கள்ட்டெல்லாம் பாசமாக பேசுவார். நல்ல சந்தோஷமாக அந்த குழந்தைங்களும் இவர்கிட்ட பேசுங்க. அங்கே உள்ள பெண்களும் மக்களும் ஓடி வந்து உப்பு வாங்குவாங்க. அப்போ இவர் வந்து இவர்கிட்ட கடனுக்கெல்லாம் உப்பு வாங்குவாங்க. அதெல்லாம் அவர் வந்து ரொம்ப கோபமாலாம் கேட்க மாட்டார். சரி அடுத்த தடவை கொடுத்துரு காசை, இல்லைனா வேறு ஏதாவது பொருளை போட்டு காசை கணக்கை நேர்த்தி பண்ணிடு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டலாம் ரொம்ப மகிழ்ச்சியாகவே தான் பேசுவார். அப்போது எல்லாருமே அவர்கிட்ட சந்தோஷமாக உப்பு வாங்குவாங்க. அவங்களும் கிண்டலாக பேசுவாங்க, இவரும் கிண்டலாக பேசுவார். மற்ற அவர்களோட வீட்டு விஷயங்கள் மற்ற விஷயங்களையும் கேட்பார், நல்லது சொல்வார். இப்படி ஒரு அந்த ஊர்க்காரராகவே அவர் மாறிடுவார். அப்படி வந்து அந்த உப்புக்கார செட்டியார் வந்து ஒரு ஊரில் உப்பு விற்றுட்டு திரும்ப அடுத்த ஊருக்கு மாட்டு வண்டியை விடுவார். அப்போ மாட்டு வண்டி இடையில் போகிற நேரத்தில் சத்தமாக பாட்டு பாடுவார். அவருடைய பாடல்கள் எல்லாமே அவர் ரொம்ப அருமையான தத்துவ பாடல்களாக இப்படி பல்வேறு வகையான பாடல்களை கலந்து பாடிக்கிட்டு அடுத்த ஊருக்கு போனார். அங்கேயும் போய் இது மாதிரி உப்பெல்லாம் விற்றுட்டு கடைசியாக வந்து உப்பெல்லாம் விற்ற பிறகு அந்த ஊர் அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் அவரோட மாட்டு வண்டியை கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டாந்து வேற விடுவாங்க. அப்புறம் போதும் போதும்னு சொல்லிட்டு இனிமேல் என்னோடய நல்ல கண்ணு பார்த்துக்குவான், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்களை சந்தோஷமாக அனுப்பி விட்டுட்டு நல்ல கண்ணுகிட்ட டே நல்ல கண்ணு போடா வாடான்னு சொல்லிட்டு அந்த மாட்டையும் பாசமாக சொல்ல சொல்ல ரெண்டு பேரும் ஜாலியாக வருவாங்க. அப்போ உப்பெல்லாம் விற்றுட்டு சாயந்தரம் ஆகிடும். அன்னைக்கு அவரோட மனசு ஃபுல்லாக அன்னைக்கு எல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்பார்னா, இன்றைக்கி தலைச்சம்பொண்ணுக்கு தண்ணி ஊற்றணும், அதனால் நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே அந்த ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு. அதனால் சீக்கிரமாகவே என்ன பண்ணிடுவார், அவரோட தொழிலை முடிச்சுட்டு என்றைக்கு இல்லாமல் அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடுவார். தலைச்சம் பொண்ணுக்கு தண்ணி தான் ஊற்றணும், தாய்மாரே பெரியோரே தவறாமே வாழ்த்தணும், தேவரே திருமாறே திருவருள் புரியணும், ராத்திரி சாப்பாடு சரியான ஏற்பாடு, மூக்கு முட்டைத்தான் பிடிக்கிறது நம்பாடு அப்படின்னு சத்தமாக பாடிக்கிட்டே அவர் அவரோட வியாபாரத்தை முடிச்சுட்டு வர்றாரு. வர்ற வழியில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அவங்க ஊருக்கு பக்கத்திலே ஒரு கிணறு இருக்குது. கிணத்தை பார்த்தோன்னே அவருக்கு ஆசையாக இருக்குது, குளிச்சா பரவாயில்லையே அப்படின்னு. அப்போ வெயிலும் சரியான வெயில், அப்போ இந்த வெயிலுக்கு குளிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரம் போகணும்னு அவருக்கு தோணுது, அதே சமயத்தில் கொஞ்சம் குளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரோட மாட்டை கொண்டு போய் அங்கிட்டு ஓரமாக ஒரு மரத்தில் கட்டுறாரு. கட்டிட்டு வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு அந்த கிணத்துல படியில் இறங்கி அவர் வச்சிருக்க ட்ரெஸ்ஸு எப்போவுமே அவர் போட்டிருக்கிறது சட்டை போட மாட்டார். அவர் சட்டை எப்போவுமே போட்டதில்லை. அவர் வந்து ஒரு கோவணமும் அதை ஒரு வேஷ்டி, அதாவது ஒரு வேஷ்டியும் ஒரு துண்டும் தான் வச்சுருப்பார். அதை என்ன பண்ணுவார், அதை தண்ணியில் நல்லா அலசிட்டு கொண்டாந்து வெயிலில் காய போடுவார். அப்போவே யோசிப்பார், காஞ்சிருமா இல்லையா அப்படின்னா அவ்வளோ வெயில் அடிக்குது, இந்த வெயிலில் சருகு சருகாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டாந்து வெளியில் காய போட்டுறாரு. நாலு மூளைக்கும் நாலு கல்லை வச்சுட்டு வேட்டியில் துண்டுலையும் அதே மாதிரி வச்சுட்டு இறங்கி போய் ரொம்ப ஆனந்தமாக குளிக்கிறார். குளித்து முடிச்சுட்டு மேலே வராரு, கோவணத்தோடு வராரு. அப்போ பழனி முருகனை நினச்சிக்கிறாரு, நினச்சிக்கிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டு வராரு, மேலே வராரு. மேலே வந்து பார்த்தா ஒரே அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அவரோட துண்டை வந்து பக்கத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த மாடு, நிறைய மாடுகள் அங்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, சிறுவர்கள் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிறுவர்கள் கவனிக்காமல் அந்த மாட்டு அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, மாட்டை கவனிக்கலை. மாட்டை கொண்டு வந்து அதில் ஒரு மாடு என்ன பண்ணுச்சு, அவருடைய அந்த வேஷ்டியை துண்டுத்தை தின்னு முழுங்கிருச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற துண்டை வந்து பாதி முழுங்கி பாதி அது வாயில் தொங்கிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே அவருக்கு கோபம் தாங்க முடியல, ஓடி போய் விரட்டுறாரு. போய் பிடிச்சா அது நிற்க மாட்டேங்குது, அது வேகமாக தின்னு முடிச்சிருச்சு. அதோடு ஓடுது, அது கால் தூக்கி ஓடுது. அங்கிட்ட அந்த பசங்களை டேன்னு பிடிச்சி திட்டுறாரு. திட்டினோன்னா அவங்க போச்சு அடிக்க போகிறாரு நினச்சிக்கிட்டு ஒரே ஓட்டம் எல்லோரும் ஓடிட்டாங்க பசங்கள்லாம். இப்போ உப்புக்கார செட்டியாருக்கு வந்து கோவணத்தோடு நிற்கிறார், ஒரு துணி கூட இல்லை. அப்போ நினச்சிக்கிறாரு, அவரோட மனைவி வந்து அப்போவே முன்னாடியே செல்லப்பாக்கியம் சொல்லுவாங்க, ஒரு துணியோடவே இருக்கீங்களே, இன்னொரு வேஷ்டி எடுத்துக்கோங்க அப்படின்னா. அவரோட வறுமையினால் அவர் வந்து அந்த ஒரு வேஷ்டி துண்டோடவே இருப்பார் ரொம்ப காலமாக. அதனால் அவர் வந்து நினச்சிக்குவார், அப்படியாவது நம்ம ஒன்று எடுத்துருந்துருக்கலாம், இன்னொன்று கூட வச்சுருந்துருக்கலாமே, இப்போ என்னடா பண்ணுறது இப்போ நம்ம அப்படின்னு சொல்லி ரொம்ப பொண்ணுக்கு தண்ணி ஊற்ற போகணுமே அப்படின்னு சொல்லி இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்கார். என்ன செய்யறதுன்னு, அவர் முன்னாடி இருந்த சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. போயிட்டு இப்போ இதோடு இந்த கோவணத்தோடு நம்ம ஊருக்குள்ளே போகவும் முடியாது, அங்கே வந்து சொந்தக்காரங்கள்லாம் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி போனோம்னா இப்படி போனோம்னா அசிங்கம். அதனால் என்ன செய்கிறது, வேறு வழி இல்லாமல் கலங்கி போய் நிற்பார். என்ன பண்ணுவார், அந்த கிணத்து மேட்டில் போய் உட்காந்துக்குவார். உட்காந்துக்கிட்டு கூனி குறுகி போய் உட்காந்துக்கிட்டு முழங்காலுக்கு இடையில் தலையை பதிச்சுக்கிட்டு சோகமாக உட்காந்து அந்த பழைய பாட்டை, தலைச்ச பொண்ணுக்கு தண்ணி தான் ஊற்றணும் அப்படிங்கிற அந்த பாட்டை எவ்வளோ சந்தோஷமாக பாடினாரோ அதை இப்போ சோகமாக அவர் மனசுக்குள்ளேயே அவர் அந்த பாட்டை கொஞ்சம் முணுமுணுத்துக்கிட்டு பாடிக்கிட்டு சோகமாக உட்காந்துருப்பார். எதுவுமே அவர் செய்ய முடியாமல், வீட்டுக்கும் போக முடியாமல், செல்லப்பாக்கியம் என்ன பண்ணுவாளோ அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு, தன்னோட பொண்ணை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு ரொம்ப அப்படியே அழுவார். கன்னத்தில் கண்ணீர் வழிஞ்சிக்கிட்டே இருக்கும், சோகமாக உட்காந்துருப்பார். அதாவது எல்லாரும் ஒளிக்காக தவம் இருப்பாங்க, ஆனால் உப்புக்கார செட்டியார் இருளுக்காக தவம் இருந்தார் அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க எழுத்தாளர் அவர்கள். இது தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, அந்த காலத்து மனிதர்கள், அதாவது உப்புக்கார செட்டியார் வாழ்ந்த காலத்தில் இருந்த மனிதர்களோட நிலை, வறுமையில் அவங்க வாடின நிலை, வறுமையிலையும் அவங்க எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க, அதுலேயும் நேர்மையாக எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற நிகழ்வுகள், அவங்களோட வாழ்க்கை, அதாவது மக்களின் அந்த நிலப்பரப்பு மக்களோட வாழ்க்கையை, எளிய மக்களோட வாழ்க்கையை பல்வேறு பாடல்கள் மூலமாக இதில் சொல்லியிருக்காரு. நிறைய பாடல்கள் இந்த சிறுகதையில் இடம்பெற்றிருக்கு. அதெல்லாம் கிராமத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்க, கிராமத்தில் உள்ள பாடல்கள் இயல்பாகவே நிறைய மனிதர்கள் பாடல் பாடுறவங்களாகவும் கலை இலக்கியம் தெரிஞ்சிருக்கவங்களாகவும் அந்த காலத்திலலாம் வாழ்ந்திருக்காங்க. அப்படிப்பட்ட எளிய மக்கள் வந்து எப்படி அவங்க பொதுவாக ஒரு ஓரளவு நல்ல நேர்மையான மனிதர்களாகவே வாழ்ந்திருப்பாங்க. அவங்க வந்து காசு பணத்துக்கு ரொம்ப ஆசைப்படாதவங்களாகவும், எதுக்கும் துணிஞ்சு ஒரு நல்ல விஷயங்களை செய்கிற மனிதர்களாகவும், இயல்பாக எல்லாத்தையும் எடுத்துக்கிற மனிதர்களாகவும் வாழ்ந்த காலத்தை அப்படியே எழுத்தாளர் அவர்கள் சிறப்பான முறையில் பதிவு செஞ்சுருக்காங்க. அவர்களோட பாணியில் எழுத்தாளர் அவர் நிறைய திரை இசை தழுவல் பாடல்கள், நிறைய சமூக சிந்தனை கருத்துக்கள் பாடல்கள் எல்லாம் அவங்க இயற்றினதுனால இதில் நிறைய பாடல்களை இடையில் புகுத்தியிருக்காங்க. அந்த பாடல்கள் எல்லாமே மிகச்சிறப்பான பாடல்களாக இருக்குது. அந்த உப்புக்கார செட்டியாரோட இருளுக்காக தவம் இருந்தாருங்கிற ஒரு மிகச்சிறப்பான ஒரு முடிவை கடைசியில் சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒரு அருமையான சிறுகதையை கொடுத்த, இலக்கியத்தில் தனக்கான முத்திரையை பதித்த மிகச்சிறப்பான சிறந்த எழுத்தாளர் செம்பை மணவாளன் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை திருமதி மா பாண்டிசெல்வம் அவர்கள் தவம் என்ற சிறுகதை புத்தகத்தை நமக்கு ரொம்பவே அருமையான முறையில் எடுத்து கூறினாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6380077950 என்ற எண்களையும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.